நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 27 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் நெல்சன் மண்டேலா அவர்களின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்பட்டாலும் அவர் குறித்து வெளியாகும் செய்திகள் குறித்து குடும்பத்தினர் வெளியிட்டிருக்கும் கருத்துக்கள், இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு, அதிகார பரவலாக்கம் ஆகியவை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற குழு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் கருத்துக்கள்,
சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவினுடைய அறிக்கையை அடிப்படையாக வைத்து பாராளுமன்ற பெரியக்குழு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமானால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழர் தேசிய கூட்டணியும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
இலங்கையில் விவசாயிகளுக்கு உரம் சகாய விலையில் கிடைப்பதில் உள்ள சிக்கல்கள் குறித்த செய்திகள், தமிழகத்திலிருந்து இந்திய நாடாளுமன்ற மேலவைக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ள விவரங்கள்,
இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பமாக அமையும், அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் ஏற்பட்டு வருகிற அரசியல் நிகழ்வுகளின் மீது இது பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிற முக்கியத்துவம்
ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
நெல்சன் மண்டேலா அவர்களின் உடல்நிலை நேற்றிரவு சற்று சீராகியிருப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா கூறியிருக்கிறார். நேற்றிரவு தான் அவரை பார்த்தபோது இருந்ததை விட இன்று காலை தான் பார்த்தபோது அவர் நன்றாக இருந்தார் என்று அதிபர் கூறியிருக்கிறார். அவரது உடல்நிலை மாற்றங்கள் எதுவும் ஏற்படாமல் அதே உச்ச நெருக்கடி நிலையிலே இருந்து வருகிறது. திரு மண்டேலாவின் மூத்த புதல்வி மகசீவே பேசும்போது, நேற்று புதன்கிழமை தமது குடும்பத்தினர் அவரோடு பேசும்போது அவர் கண்களை திறந்து பதிலளிக்க முயற்சி செய்வதை தாம் கவனித்ததாக கூறியிருக்கிறார்.
We still have this hope because, you know, when we talk to him, he will flutter trying to open his eyes. When you touch him, he still responds. And I think for us, that gives us hope.
சுவாசப்பை நோய் காரணமாக பிரிட்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட முன்னாள் அதிபர் மண்டேலா கடந்த 2 வாரங்களுக்கும் அதிகமான காலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உலக ஊடகங்கள் மருத்துவமனையின் மீது படையெடுத்து வந்து இறங்கியிருப்பதை கண்டனம் செய்த புதல்வி மக்கசீவே, திரு மண்டேலாவின் தனிமை, கண்ணியம் ஆகியன ஊடகத்தினரால் மதிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்.
ஆப்பிரிக்காவின் ஸ்திரத்தன்மை மிக்க ஜனநாயக நாடுகளில் ஒன்றான செனகல் திகழ்வதாக அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவில் ஒபாமா மேற்கொண்டிருக்கும் 3 நாள் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளான இன்று செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, செனகல் நாட்டில் தொடர்ந்து நேர்மையான அமைதியான தேர்தல்கள் நடப்பதாகவும் அரச அதிகார மாற்றம் சுமூகமாக நடப்பதாகவும் ஒபாமா தெரிவித்தார். முன்னதாக அவர் செனகல் அதிபர் மேக்கி சால் அவர்களை சந்தித்து பேசினார்.
Part of the reason why we want to focus here, starting in Senegal, is to make sure people understand there is enormous potential here.
ஆப்பிரிக்க கண்டத்தில் சமீப ஆண்டுகளில் பாராட்டத்தக்க ஜனநாயக ரீதியிலான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்றும் அவர் கூறினார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா உடல்நலமில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து ஒபாமா அங்கே செல்லவிருக்கிறார். தனது நினைவுகளிலும் பிரார்த்தனைகளிலும் மண்டேலாவின் உடல்நலமும் அவரது குடும்பத்தவரின் நலனும் கலந்திருப்பதாக ஒபாமா தெரிவித்தார்.
அமெரிக்க அரசு தமக்கு வழங்கியுள்ள வர்த்தக செலவுகளை ஏற்காமல் தாங்கள் துறப்பதாக ஈக்வடோர் நாடு அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வெளியேறியுள்ள முன்னாள் ஒற்றர் எட்வர்ட் ஸ்னோடன் ஈக்வடோரில் அரசியல் தஞ்சம் கோரி சமர்ப்பித்துள்ள மனு பரிசீலனை செய்யப்பட்டு வரும் வேளையில் ஈக்வடோர் அரசு இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் அந்தரங்கமான கண்காணிப்பு திட்டம் ஒன்று பற்றிய ரகசியங்களை கசியவிட்ட எட்வர்ட் ஸ்னோடன் ஒற்றாடல் குற்றச்சாட்டுகளுக்காக அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டிருக்கிறது. வேறு என்னென்ன ரகசியங்களை அம்பலப்படுத்த ஸ்னோடன் திட்டமிட்டிருக்கிறார் என்பது அமெரிக்காவுக்கு தெரியாது. இதனால் அவர் கூடிய விரைவில் பிடிக்கப்பட வேண்டும் என்று அதிபர் ஒபாமா கேட்டிருக்கிறார்.
சிலி நாட்டில் கல்வி சீர்திருத்தம் கோரி பள்ளிகளில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 122 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் பலர் சிறார் என்று கூறப்படுகிறது. இந்த பள்ளிகள் அனைத்தும் இந்த வார இறுதியில் நடக்கவிருக்கும் நாட்டின் தேர்தல்களில் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் தேவை என்று கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வரும் போராட்டங்களின் ஒரு பகுதியாகவே இந்த உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. நேற்று புதன்கிழமை தலைநகர் சாந்தியாகோவில் நடந்த எதிர்ப்பு பேரணியை தொடர்ந்து இரவில் காவல்துறையினர் மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். 10 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர்.
பங்களாதேஷில் கௌதம் தாஸ் என்ற பத்திரிகையாளரை 8 வருடங்களுக்கு முன்னர் கொலை செய்த குற்றத்திற்காக 9 பேருக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் இன்று ஆயுட்கால சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அனைத்துலக ஊடக கவுன்சில் இதுபற்றி கருத்து வெளியிடும் போது பங்களாதேஷில் ஒரு பத்திரிகையாளரின் கொலைக்கு தண்டனை வழங்கப்படுவது இதுவே முதற் தடவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்.
ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமராக கெவின் ரெட் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். பழைய பிரதமரான ஜூலியா கிலார்ட் அவர்கள் தொழில் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து விலகிய மறுதினம் கெவின் ரேட் பிரதமராக பதவியேற்றார். தலைமை ஆளுநர் குயின்டஸ் பிரஸ் முன்பாக அரசு இல்லத்தில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அதன் பின்னர் அரசியலிலிருந்து விலகும் கிலார்ட் அவர்களுக்கு தனது மரியாதையை நாடாளுமன்ற உரை ஒன்றில் கெவின் ரேட் அவர்கள் செலுத்தினார்.
அதில் இலங்கை இந்திய செய்திகள் உட்பட பல தகவல்களை கேட்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கில் முதலாவதாக சர்வதேச செய்தி ஒன்று. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். ஆனால் கடந்த சில தினங்களாக அவரது உடல்நிலையை தொடர்புபடுத்தி வரும் செய்திகள் குறித்து அவர்களது குடும்பத்தினர் கடும் அதிருப்தியும் வேதனையும் வெளியிட்டுள்ளார்கள். இது தொடர்பிலான பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் விமல் சொக்கநாதன்.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அரசுத் தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களின் உடல்நிலை பற்றி வதந்திகள், SMS குறுந்தாவல்கள் மற்றும் ட்வீட்டுகள் ஏராளமாக மக்கள் மத்தியில் பரவிக்கொண்டிருக்கின்றன. மொசாம்பிக் நாட்டிற்கு தான் மேற்கொள்ளவிருந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று நேற்றிரவு அதிபர் ஜூமா அறிவிக்க முன்னர் இரவு 10 மணி அளவில் பிரேட்டோரியா மருத்துவமனையில் திரு நெல்சன் மண்டேலாவை பார்வையிட்டு இன்று காலையில் மீண்டும் வந்து அவரை பார்வையிட்டிருக்கிறார். இதற்கிடையே மண்டேலா அவர்களின் குடும்பத்தினர் இன்று காலை மருத்துவமனைக்கு போய் சுமார் 1 மணி நேரம் தங்கியிருந்தார்கள். திரு மண்டேலாவின் பேத்திகளில் ஒருவரான டிலேகா மண்டேலா பத்திரிகையாளரோடு பேசும்போது அவரது உடல்நிலை உறுதியாக இருக்கிறது, ஆனாலும் மோசமான உச்சநிலையிலேயே தொடர்ந்தும் இருந்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். இது தொடர்பான மற்றொரு பேட்டியில் திரு மண்டேலாவின் மூத்த புதல்வி மெக்கி மண்டேலா பேசும்போது அவர் இன்னும் அங்கேதான் இருக்கிறார், அவரது உடல்நிலை தேய்ந்து இறங்கு முகநிலை இருக்கலாம், ஆனாலும் அவர் அங்கேதான் இன்னமும் இருக்கிறார் என்று கூறினார். தென்னாப்பிரிக்காவின் FM வானொலிக்கு செவி வழங்கிய புதல்வி மெக்கி மண்டேலா உலக ஊடகங்கள் மீதும் காரசாரமான கண்டனங்களை அவிழ்த்துவிட்டார். காட்டுரிமையை அடித்துக் கொண்டுவிட்டு சிங்கம் வெளியேறும் வரை கழுகுகள் காத்திருக்குமாம். அதேபோல உலக ஊடகங்கள் இங்கே காத்திருக்கின்றன. எல்லா வரம்புகளையும் அந்த ஊடகங்கள் மீறியிருக்கின்றன. நெல்சன் மண்டேலா உலக நட்சத்திரமாக இருக்கலாம், ஆனாலும் அவருடைய தனிமை, அவருடைய கண்ணியம் ஊடகங்களால் மதிக்கப்பட வேண்டும். இதிலே நிறத்வேஷமும் இருக்கிறதோ என்று என்னால் என்ன தோன்றுகிறது. பிரிட்டனின் மார்கரெட் தச்சர் அம்மையார் சுகையினமுற்று இருந்தபோது இப்படியான ஒரு வரி காணப்படவில்லையே. ஒருவேளை நாங்கள் ஒரு ஆப்பிரிக்க நாடு என்பதால் தான் உலக இடங்கள் இப்படி நடந்து கொள்கின்றவோ என்று கேட்டார் மெக்கி மண்டேலா.
பிபிசியின் செய்திகளை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து இலங்கை செய்திகள். இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கும் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கும் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தில் மாறுதல்கள் கொண்டுவரும் நோக்கிலும் அரசு ஒரு நாடாளுமன்ற தேர்வுக்குழை அமைத்துள்ளது. அதில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி இடம்பெறாது என்று கூறிவிட்டது. இந்த நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் அவர்களிடம் கேட்டேன்.
13வது திருத்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகள் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும், அதை மாற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பது தவறு என்ற எண்ணத்திலே இருக்கின்றது. தற்போது அரசாங்கம் கொண்டு வரும் எந்த ஒரு திருத்த சட்டத்திற்கும் வாக்களிப்பதில்லை என்ற முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாகவே சட்டமன்றத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் விசேஷ குழுவிலும் கலந்து கொள்வதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் சென்ற ஒரு தீர்வு அவசியம் என்பது எமது நிலைப்பாடு.
ஆளும் தரப்பில் எவ்வகையிலாவது இந்த 13வது அரசியல் சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருப்பது போல தோன்றுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்?
13வது திருத்த சட்டம் இந்தியாவோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்ததால் தன்னிச்சையாக அதை மாற்றுவதற்கான அதிகாரம் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடையாது. பேச்சுவார்த்தைகள் மூலமாக இந்தியாவுடைய இணக்கப்பாடு இல்லாமல் அதை மாற்றக்கூடாது. ஐக்கிய தேசிய கட்சி 13வது திருத்த சட்டத்தை பாதுகாப்பதற்கான எல்லா செயல்பாடுகளையும் செய்யும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றது.
13வது அரசியல் சட்ட திருத்தத்தை பாதுகாப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி இயன்ற அனைத்தையும் செய்யும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஆளும் தரப்பில் வந்து மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கின்றது. அப்பொழுது அவர்கள் நினைத்தால் தேவைப்படும் பட்சத்தில் அதை மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் ஐக்கிய தேசிய கட்சியால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதில்லையா?
அரசாங்கம் அபரிவிதமான ஒரு பெரும்பான்மை இருப்பதாக எண்ணிக்கொண்டுதான் இதுநாள் வரை எல்லா செயல்பாடுகளையும் செய்து வந்தார்கள். 18வது திருத்த சட்டம் வரை செய்து வந்தார்கள். இன்று மாகாண சபைகள் திருத்த சட்டத்தை கொண்டு வரும் நிலையிலே அவ்வளவு இலகுவாக செய்ய முடியாது என்பதை அவர்கள் என்று உணர்ந்திருக்கின்றார்கள். பதினெட்டாம் திருத்தத்திற்கு வாக்களிப்பதற்காக சென்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்திருக்கின்றார்கள். இடதுசாரி கட்சிகளின் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிராக வாக்களிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக இதற்கு எதிராக வாக்களிப்பதாக இதுவரை கூறியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு எதிராக வாக்களிப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. மலைய மக்கள் முன்னணி இதற்கு சார்பாக வாக்களிக்காமல் வாக்களிப்பதிலிருந்து விலகி நிற்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலம் 17 வாக்குகளை அரசாங்கம் இழக்கின்றது. 162 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை கொண்ட அரசாங்கம் 17 இழக்கும் போது அவருடைய தொகை 145 கிடைகின்றது. நாடாளுமன்றத்திலே ஒரு யாப்பு திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால் குறைந்தது 150 வாக்குகளை பெற வேண்டும். அதை பெரும் சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையினால்தான் நேற்று கூட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து நீங்கள் ஒரே குரலில் பேச வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
ஆனால் இப்ப அரசாங்க தரப்பில் எதிர்கட்சிகள் மேல் வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் வந்து இன பிரச்சனைக்கான தீர்வு, அதிகார பரவலாக்கம் குறித்த விஷயங்களை விவாதிப்பதற்காகத்தான் இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பொழுது அவர்களுக்கு ஜனநாயக வழியில் நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது என்கின்ற அந்த குற்றச்சாட்டு அரசு தரப்பில் வைக்கப்படுகிறது.
இன்று ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழர் தேசிய கூட்டமைப்பும் கேட்பது அரசாங்கம் தன்னுடைய அடிப்படை நிலைப்பாடுகளை இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னே வைப்பார்களானால் அதிலிருந்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தயார் என்று கூறுகிறார்கள். நான் சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவிலே ஒரு உறுப்பினராக இருந்தேன். அந்த சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவுக்கு கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் இன்று இந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவுக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவினுடைய அறிக்கையை அடிப்படையாக வைத்து பாராளுமன்ற தெரிவுக்குழு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமானால் நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியும் தமிழர் தேசிய கூட்டணியும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது ஒரு நம்பிக்கையோடு அந்த குழுவில் கலந்து கொள்ள முடியும்.
ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன். செய்தி அரங்கம் தொடரும். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இலங்கையில் உள்ள விவசாயிகள் உரம் அதாவது பசலை கிடைப்பதில் சிரமங்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்வதாக கூறுகின்றார்கள். உரத்துக்கான அரசின் மானியமும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இதுகுறித்து இன்று பொலனர்வை பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இந்த பிரச்சினை குறித்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே உரத்திற்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் விவசாயத்தை செய்ய முடியாதிருப்பதாக கூறுகின்றார்கள். உரத்தின் விலை அதிகரித்ததை அடுத்து அரசாங்கம் மானிய விலையில் கமநல சேவை நிலையங்களின் ஊடாக உரத்தை விவசாயிகளுக்கு விநியோகித்து வருகின்றது. ஆயினும் இவ்வாறு வழங்கப்படுகின்ற உரத்தின் அளவும் படிப்படியாக குறைக்கப்பட்டிருப்பதாக வவுனியா வடக்கு ஒருங்கிணைந்த மாதிரி பண்ணையாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் வைரமுத்து பூபாலசிங்கம் அவர்கள் கூறுகின்றார்.
நான் வந்து ஒரு பரம்பரை விவசாயி, 30-40 வருஷமாக விவசாயம் தான் செய்து கொண்டு வாரேன். 10 ஏக்கர்ல நெல்லும் செய்யறோம், 5-6 ஏக்கர்ல மேட்டு பயிரும் செய்யறோம். நாங்கள் இடம் பெயருக்கு முதல் மாட்டெருவும் கலந்து போட்டு செய்த நாங்கள் இப்ப மாட்டெருவு எடுக்கிறது கஷ்டம். சேர்த்து உரத்தை தான் நம்பி நாங்கள் இங்க விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். 2011 ஆண்டளவில் ஒரு ஏக்கருக்கு 106 கிலோ யூரியாவும் MOP 30 கிலோவும் TSP 35 கிலோவும் மானிய விலையில தந்தவை. பிறகு 2012 குறைச்சு 90 கிலோ யூரியாவும் 24 கிலோ பொட்டாஷும் 30 கிலோ TSP தந்தவை. இப்ப தற்சமயம் 64 கிலோ யூரியாவும் பொட்டாஷ் 16 கிலோ தருகிறோம். இதால நாங்கள் இங்க விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். மானிய விலை அதே விலையத்தான் கிடைக்கணும். பசலையிலதான் அரவாசிய வெட்டி போட்டு தருகிறோம்
என்றார் பூபாலசிங்கம் அவர்கள். நெச்சைக்கு மாத்திரமே விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கப்படுகின்றது. இதனால் வெங்காயம் உள்ளிட்ட மேட்டு நில பயிர் செய்கைக்குரிய உரத்தை பெறுவதற்கு வெளிச்சந்தையிலேயே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். வெளிச்சந்தையிலும் உரம் கிடைப்பதில்லை. இதனால் தோட்டச் செய்கையும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக பூபாலசிங்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.
நாங்கள் இந்த மானிய பசலையை நம்பிதான் விவசாயம் செய்த நாங்கள். மானிய பசலையும் குறைச்சா போல உத்தரவாத வழிக்கடையில இல்ல பசலை. இதனால இந்த விவசாயம் சரியா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. பார பெரும்போகத்துக்கு வந்து மக்கள் விவசாயம் செய்தார்களோ என்னவோ சொல்ல முடியாது. ஏனென்றா பசலை அறவே இல்லை. இப்ப நெல்லுக்கு மட்டும்தான் மானிய பசலை, மேட்டு பயிருக்கு மானிய பசலையும் இல்ல. வெளிக்கடையிலையும் பசலை வாங்கலாம். முந்தையன் நட்டுருக்கிறோம் நாங்கள். இந்த கடையில பசலை வர வந்துதான் முந்தையன் நட்டோம். முந்தைக்கு பசலை இல்ல, சனம் பசலை போடாமத்தான் இருக்குது. உரந்தர் வெங்காயம் வைச்சால் 15 பேர் ஆக கூடுதலாக அறுவடை செய்தனாங்கள். ஆனால் இப்ப தற்சமயம் இந்த பசலை இல்லாததால 4-5 ஏக்கர் வெங்காயம் தான் நாங்கள் அறுவடையை செய்வோம். அடுத்தது இந்த வருஷம் சரியான கஷ்டம் சனத்துக்கு விவசாயிகளுக்கு
என்றார் வவுனியா வடக்கு ஒருங்கிணைந்த மாதிரி பண்ணையாளர் கூட்டுறவு சங்க தலைவர் வைரமுத்து பூபாலசிங்கம் அவர்கள். இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரமடைந்து வருடங்களாகின்றன. ஆனால் நாட்டு மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாகிய விவசாயத்திற்கு தேவையான உரத்தை உள்ளூரில் உற்பத்தி செய்வதில் நாடு இன்னும் தன்னிறைவு அடையவில்லை. இறக்குமதியிலேயே தங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக விவசாய தொழில் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக நேர்ந்திருக்கின்றது.
பவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்கா வாசகம். இலங்கையில் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான செயற்கை உரங்கள் கிடைப்பதில் இருக்கும் தட்டுப்பாடு குறித்து கவலைகள் வெளியிடும் நிலையில் இதற்கு என்ன காரணம் என்று பொருளாதார பகுப்பாய்வாளரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியருமான டாக்டர் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டார் மணிவண்ணன்.
இந்த உர மானியம் என்பது ஒரு நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வருகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. பெரும்பாலும் விவசாயிகளை பொறுத்தமட்டிலே இந்த மானியம் இல்லாமல் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலும் காணப்படுகிறது. கடந்த ஆண்டுகளுடைய தகவல்களை ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் 2011 சுமார் 30 பில்லியன் இலங்கை ரூபாக்களை அதுக்காக செலவிட்டிருக்கிறது. இது 36.5 பில்லியன்களாக 2012 அதிகரித்திருக்கிறது. எனவே கணிசமான ஒரு தொகை, கிட்டத்தட்ட 3% அரசாங்கத்தினுடைய மொத்த செலவீட்டிலே இந்த மானியத்துக்காக அரசாங்கம் செலவிடுகிறது. இந்த தொகைகள் உரிய காலத்திலே அந்த உரிய அதிகாரிகளை சென்று அடையவில்லை என்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த மானிய தொகை குறைந்து கொண்டு போனதாக மத்திய வங்கியினுடைய ஆண்டு அறிக்கையிலோ அல்லது இங்கே வெளியிடப்படுகின்ற எந்த ஒரு அறிக்கையிலோ காண்பதற்கு இல்லை. தொடர்ச்சியாக இந்த தொகைகள் அதிகரித்துக் கொண்டு போவதாகத்தான் படுகின்றது.
இலங்கையில் உரம் என்பது விவசாயிகளுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது என்ற நிலையில் நாட்டிலே சொந்த உற்பத்தி என்பது ஏன் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது?
பெரும்பாலும் இந்த இலங்கையிலே அந்த உர கலவைகளை செய்கின்ற உரத்தை வேறுவராக கொண்டு வந்து கலந்து அதனை பொது செய்து இருக்கின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இதுவரையிலும் அந்த உர கூட்டுத்தாபனம் என்கின்ற நிலையம் பொதுவாக கருதப்படுகிறது. இலங்கையிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லை என்று நாம கூற முடியாது. என்றாலும் கூட அந்த உற்பத்தி செலவு என்று வருகின்ற போது அது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனாலும் உர உற்பத்திக்கு தேவையான பல ரசாயனங்கள் அதாவது இயற்கை பொருட்கள் இலங்கையிலேயே இருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே இலங்கையிலேயே சுயமாக உர உற்பத்தியை மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஓரளவுக்கு நாம் தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த திசையிலே நகர்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
அந்த திசையிலே நகர்வதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படுகிறதா? அரசாங்கத்தில் அந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறதா?
உடனடியாக அவ்வாறு உள்நாட்டிலேயே உர உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதகதியிலே இப்போது 2-3 வருடங்களுக்குள்ளே மேற்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அதற்குரிய முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை. இன்னும் உரமானது பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டே வருகிறது. ஆனால் மறுபுறம் இன்னொரு வேலை செய்யலாம். அந்த உரங்கள் பாவிக்கப்படுகின்ற போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டாலும் கூட அந்த உரங்களை எவ்வாறு அந்த அளவுக்கேற்ற பயன்படுத்தலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வு இன்னும் விவசாயிகள் மத்தியிலே இல்லை என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விஷயம். இலங்கையுடைய விவசாயிகள் இந்த உரங்களை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அதன் காரணமாக பக்க விளைவுகள் குறிப்பாக இந்த சிறுநீரக நோய்கள் போன்றவையும் அந்த உரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் இங்கே அந்த ஆய்வுக் கட்டுரைகள் கூறுகின்றன.
ஒரு பக்கம் இந்த உரத்தின் மீது விவசாயிகள், செயற்கை உரங்களின் மீது விவசாயிகள் சார்ந்திருக்கும் நிலை இவ்வாறு இருக்கையில், மறுபக்கம் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் போன்ற இந்த இயற்கை உரங்களை விவசாயிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வோ அல்லது அவர்களுக்கு அந்த மாதிரியான ஊக்கமோ தரப்படுகிறதா?
போதிய அளவுக்கு இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னால் உதாரணமாக இந்த நெல் வயல்களிலே வீணாக எரித்து விடப்படுகின்ற வைக்கோல், அது ஒரு அதனை சரியாக பயன்படுத்தினால் அந்த கூட்டு பசலைகள் தயாரிப்பதிலே அது ஒரு ஒரு முக்கியமான உள்ளீடாக பயன்படுத்தப்படக்கூடும். இது தொடர்பாக 70-80களிலே ஓரளவுக்கு ஒரு விவசாய திணைக்களத்தினால் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இந்த கூட்டு பசலை தயாரிப்பது போன்ற விஷயங்களுக்கு அதிக அளவு ஊக்குவிப்பு வழங்கப்பட்டது. இப்போதும் அது வழங்கப்பட்டாலும் அது போதிய அளவிலே இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மறுபுறம் விவசாயிகள் தங்களுக்கு இலகுவாக கிடைக்கின்ற கடையிலே வாங்கி வந்து உடனடியாக பிரயோகிக்கக்கூடிய வகையான அந்த இலகு முறைகளை கையாள்வதைத்தான் தெரிந்து விரும்புகிறார்கள். மற்ற பக்கம் இந்த உயர் விளைவு தரக்கூடிய நெல் ரகங்கள் அல்லது பயிர்கள் கூட இயற்கை பசலைகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது அந்த பசலைகளை பயன்படுத்துகின்ற போது அவற்றிலிருந்து உரிய விளைச்சல் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த விவசாயிகளிடம் வந்து எழுகின்றது.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி. இலங்கையில் வழக்கு விசாரணைகள் ஏதுமின்றி தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சந்தேக நபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயார் செய்யுமாறு இலங்கையின் சட்டமா அதிபருக்கு இலங்கை உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை நேயர்கள் bbctamil.com எனும் நமது இணையதளத்தில் கேட்கலாம். அடுத்ததாக தமிழக செய்தி ஒன்று. இந்திய நாடாளுமன்ற மேலவைக்கு தமிழகத்திலிருந்து 6 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற இடத்தில் இருந்த நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் அவர்கள் அளிக்கும் விவரங்கள்.
தமிழகத்தில் இன்று வியாழன் நடந்த மாநிலங்களவை தேர்தல்களில் அஇஅதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட 4 வேட்பாளர்கள் அக்கட்சியுடன் ஆதரவுடன் நின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா மற்றும் திமுக தலைவர் மு கருணாநிதியின் மகள் கனிமொழி ஆகியோர் வெற்றி பெற்றனர். அஇஅதிமுகவின் மைத்ரேயன், அர்ஜுனன், ரத்னவேல் ஆகியோர் தலா 36 வாக்குகளும் அக்கட்சியின் லட்சுமணன் 35 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராஜா 34 வாக்குகளை பெற்றார். திமுகவின் கனிமொழி 31 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். தேமுதிகவின் இளங்கோவன் 22 வாக்குகளை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தார். ஒரு வாக்கு செல்லாது, அவ்வாக்கு கனிமொழிக்கு சென்றிருக்க வேண்டியது. திமுகவின் 23 உறுப்பினர்கள், காங்கிரசின் 5, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் புதிய தமிழகம் ஆகியவற்றின் தலா 2 என கனிமொழிக்கு 32 வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் 31 தான் விழுந்திருக்கிறது. ஆக அவரை ஆதரித்திருக்க வேண்டிய யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செல்லாத வாக்கு அளித்திருக்கிறார் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் நோக்கர்கள். ஆனால் அவர் யார் என்பது அடையாளப்படுத்தப்படவில்லை. மற்றபடி அதிருப்தியாளர் 7 தவிர தேமுதிகவின் 22 பேரும் அக்கட்சி வேட்பாளர் இளங்கோவனுக்கே வாக்களித்திருக்கின்றனர் என்பது அக்கட்சி தலைமைக்கு சற்று ஆறுதலான செய்தி எனலாம். முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் டி ராஜாவிடம் நாம் உரையாடிய போது,
இது ஒரு மகத்தான வெற்றி. இந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றிக்காக தமிழ்நாடு முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் ஃபார்வர்ட் பிளாக் இன்னும் இவர்களோடு சேர்ந்த தோழமை கட்சிகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வெற்றி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பமாக அமையும். அதே நேரத்தில் அகில இந்திய அளவில் ஏற்பட்டு வருகிற அரசியல் நிகழ்வுகளின் மீது இது பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிற முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது.
இதன் விளைவாக இடதுசாரி கட்சிகளுக்கும் ஆளும் அஇஅதிமுகவுக்கும் இடையிலான வலுப்பெறுமா?
மாநிலங்கள் அவைக்கான தேர்தலில் ஒன்றுபட்டு நின்றிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி, தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் கருதி ஒன்றுபட்ட முறையில் செயல்படுவதற்கான அடித்தளங்கள் உருவாகி இருக்கின்றன.
சரி, இதே நேரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய மகள் கனிமொழி அவரும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன?
அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நேர்மை இன்றைக்கு பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அம்பலமாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை நோக்கி அந்த கட்சி நகர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இருந்த UPA 2 அரசாங்கத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் விலகியது. இலங்கை தமிழர் பிரச்சினை அதை முதன்மைப்படுத்தி அந்த ஆட்சியிலிருந்து விலகியது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஊழல் என்று வருகிற பொழுது பாராளுமன்றத்தின் கூட்டுக்குழு விசாரணையில் பிரதமர், அன்றைய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களை அடைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியது. ஜாயிண்ட் பார்லமெண்டரி கமிட்டியினுடைய தலைவர் திரு சாக்கோ மீது நம்பிக்கை இல்லை என்று சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசியல் நிலைகளை எப்படி நியாயப்படுத்த போகிறது?
ஆனால் இன்னொரு புறம், அடுத்த ஆண்டு நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு பிறகு அஇஅதிமுக பாரதிய ஜனதாவை ஆதரிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அப்படி ஆதரிப்பார்களேயானால் உங்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்?
இது இப்போதைக்கு அனுமானத்தின் பேரில் கேட்கிற கேள்வி. ஆதரிப்பார்கள் என்பதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது? ஏதாவது கேள்வி என்பதே அனுமானத்தின் பேரில் கேட்கப்படுகிற கேள்வி, இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை
என்றார் ராஜா.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். அடுத்ததாக மருத்துவ செய்தி ஒன்று. முதல் வகை நீரழிவு நோய்க்கு புதிய தடுப்பூசி ஒன்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது தொடர்பிலான விரிவான தகவல்களுடன் எல் ஆர் ஜெகதீசன்.
டைப் 1 டயபிட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நீரிழிவு நோயின் முதல் ரகத்தை தடுக்கவல்ல தடுப்பு மருந்தின் மாதிரி வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு மருந்தின் முதற்கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக இருந்ததாக விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். மனிதர்களின் உடம்பில் இயற்கையிலேயே இருக்கும் நோய் எதிர்ப்புத்தன்மையானது திடீரென்று கணையத்தை தாக்கி அதில் இருக்கும் இன்சுலின் சுரக்கும் லாங்கர்ஹான் திட்டுக்களை முற்றாக அழித்துவிடுகிறது. இதனால் இன்சுலின் சுரக்கும் தன்மையை கணையம் இழந்துவிடுகிறது. இப்படி மனித உடம்பின் ஒரு பகுதி செல்கள் இன்னொரு பகுதி செல்களை ஏன் தாக்குகிறது என்பதற்கு இதுவரை உறுதியான காரணங்கள் தெரியவில்லை. ஒரு வகையான வைரஸ் தாக்குதல் காரணமாகவே இப்படி நடப்பதாக சமீபத்திய கண்டுபிடிப்புகள் கூறியிருக்கின்றன. இந்த நோய் எதிர்ப்பு தன்மையானது லாங்கர்ஹான் திட்டுக்களை அழிக்காமல் தடுக்கும் வகையில் தற்போதைய இந்த புதிய தடுப்பு மருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு மருந்து அந்த பணியை சரியாக செய்வதாக ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் சுமார் 80 நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட சோதனையில் தெரிய வந்திருப்பதாக நாடு கடந்த மருத்துவ விஞ்ஞான சஞ்சிகையில் வெளியான செய்தி கூறுகிறது. இந்த ஆரம்பகட்ட ஆய்வுகள் குறித்து சென்னையில் இருக்கும் பிரபல நீரிழிவு நோய் மருத்துவர் ஏ ராமச்சந்திரன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது டைப் 1 டயபிட்டிஸ் இல்லைன்னா டயபிட்டிஸ் இன் சில்ட்ரன் ஜுவனைல் டயபிட்டிஸ் சொல்றது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்னன்னா ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும்போது பாடியில இருக்கிற செல்ஸ் வந்து அதுக்கு எகென்ஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படியே ட்ரிகர் ஆயிடும். அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரிகர் ஆகும் போது இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன் ஆகி அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பாக்டீரியா இல்லைன்னா வைரஸை தான் அட்டாக் பண்ணணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா இந்த பாக்டீரியாவோடையும் வைரஸோடையும் ப்ரோட்டீன்ஸும் இந்த பீட்டா செல் ப்ரோட்டீன்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பேங்க்ரியாஸ்ல இருக்கிற இன்சுலின் ப்ரொடியூசிங் பீட்டா செல்ஸ் கூட அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பீட்டா செல்ஸ்க்கு கெட் டிஸ்ட்ராய்டு. இதுக்கு பேரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதாவது பாடியிலேயே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படியே உற்பத்தி ஆகும்போது அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்திலேயே பாடியில இருக்கிற செல்ஸே டிஸ்ட்ராய் ஆகுது. அதுக்குதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்றது. டைப் 1 டயபெட்டிஸ் இல்லைன்னா ஜுவனைல் டயபெட்டிஸ் டயபெட்டிஸ் இன் சில்ட்ரன் வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான்.
இப்போ இந்த புதிய ஆராய்ச்சியில அந்த நோயை எப்படி குணப்படுத்துறது அல்லது தடுக்கிறதுன்னு எப்படி பாக்குறாங்க?
ஆமா, இப்போ ஒரு பிரச்சனைன்னா இந்த வியாதி வருது யாருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சா கூட அது எப்படி இந்த ஆட்டோ இம்யூன் ப்ரொடக்ஷன் அப்படியே தடுக்கிறதுன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு வேக்சின் பண்ணா கூட சாதாரண இப்ப டிபி வேக்சின் இல்லைன்னா ஒரு இன்ஃபுளுன்சா வேக்சின் போடும்போது வேக்சின் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் த பாக்டீரியா. ஆனா அந்த வேக்சின் வந்து ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் அ ஃபாரின் ஆர்கனிசம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னன்னா ஆன்டிபாடிஸ் ஷுட் கில் தி செல்ஸ் விச் வில் கில் த பீட்டா செல்ஸ். அதாவது உடம்பிலே உற்பத்தியாவது செல்ஸ் விச் வில் பி கில்லிங் தி பீட்டா செல்ஸ் மஸ்ட் பி ப்ரொடெக்டட். அந்த ப்ரொடெக்ஷன் ஒரு காம்ப்ளிகேட்டட். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது இதுவரைக்கும் முடியல. இந்த புது ஆராய்ச்சியில அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா த ப்ரொடியூஸ்ட் வேக்சின் ஸ்பெசிஃபிக்கா அந்த பீட்டா செல்ஸுக்கு எதிராக ப்ரொடியூஸ் பண்ற உற்பத்தி ஆகிற இந்த செல்ஸ் இல்லைன்னா ஆன்டிபாடிஸ் கம்ப்ளீட்டா பிளாக் பண்றதுக்காக இந்த வேக்சின் அவங்க உற்பத்தி பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பெரிய இம்ப்ளிகேஷன் உண்டு. அதாவது யாருக்காவது செல் பசங்களுக்கு டயபெட்டிஸ் வரப்போறது எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜ் இருந்தா கூட இன்ஃபேக்ட் ஆன்டிபாடிஸ் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். யாருக்கா டைப் 1 டயபெட்டிஸ் இல்லைன்னா பசங்களுக்கு யாருக்கு டயபெட்டிஸ் வரப்போறதுன்னு முன்னாடியே நம்ம இந்த ஆன்டிபாடிஸ் மெஷர் பண்ணா தெரியும். அந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் இருந்தானாக்கா சக்கரை வியாதி அந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேக்சின் இருந்தா டெஃபினட்டா இந்த வேக்சின் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த வேக்சின் போடணும்னாக்கா வியாதியே வராம தடுக்க முடியும். எல்லா பசங்களுக்கும் போட வேண்டியதில்லை. யாருக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்குன்னு அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஆரம்பத்திலேயே இருந்தானாக்கா அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேக்சின் இருந்தா அது ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட் வரும். ஏன்னா டைப் 1 டிசீஸ் தடுக்க முடியும்னா வாழ்க்கை பூரா இன்சுலின் போட வேண்டிய ஒரு ஒரு டிசீஸ் பசங்களுக்கு வரும்போது அந்த சைல்டுக்கு மட்டும் இல்ல ஒரு ஃபேமிலிக்கே ஒரு பெரிய ஒரு சோசியல் ப்ராப்ளம். நாட் ஓன்லி இட்ஸ் எ மெடிக்கல் ப்ராப்ளம் பட் இட்ஸ் ஆல்சோ பிகம்ஸ் எ சோசியல் ப்ராப்ளம். ஸோ இந்த புது வேக்சின்ல இந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி ரிசர்ச் தான் இது. ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். இனிமேல் 80 பேஷன்ஸ் தான் ரொம்ப சின்ன நம்பர் தான். அது வந்து நிறைய ஒரு லார்ஜ் ட்ரையல் நடத்தினா தான் தெரியும் இந்த வேக்சின் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு பிராக்டிக்கல் யூஸும் கிளினிக்கல் யூஸும் எவ்வளவு பண்ண முடியும்னு தெரியும்
என்றார் சென்னையைச் சேர்ந்த பிரபல நீரிழிவு நோய் நிபுணர் மருத்துவர் ராமச்சந்திரன்.
நேர்களே, லண்டன் பிபிசி தமிழோசின் இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.